ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக அல்லாஹுவின் மார்க்கத்தை பேணி வாழும்படி அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை பேணும்படி அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் அடியார்களே, தொடர்ந்து நான்கு ஜும்ஆக்களில் காபிர்களுடைய கலாச்சாரத்தில் நாம் இந்த தலைப்பின் கீழே முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு பிற மத கலாச்சாரத்தால் கொள்கையில் கொடுக்கல் வாங்கலில் தங்களது குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கையில் பாதித்திருக்கிறது என்பதை பற்றி பல விஷயங்களை பார்த்து வந்தோம். முஸ்லிம்களுடைய நடை உடை, அவர்களது பாவனை, அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப சடங்குகள், அவர்களுடைய சமுதாய அமைப்பு, இப்படி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பல துறைகளில் அந்நிய கலாச்சாரம், அது மேற்கத்தியர்களுடைய கலாச்சாரமோ அல்லது சிலை வழங்கிகளின் கலாச்சாரமோ புகுந்து நம்முடைய தனித்தன்மையை, முஸ்லிம்களுடைய தனித்தன்மையை அழித்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய சிறப்பை குழிதோண்டி அந்த கலாச்சாரங்கள் புதைத்திருக்கின்றன. இன்று நாம் யார் என்று நமக்கு நாமே கேட்டுக் கொள்கின்ற அளவிற்கு அடையாளம் தெரியாத ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேர்வழியின் பக்கம் திருப்புவானாக. கணியத்துக்குரியவர்களே, அந்த உரைகளை தொடர்ந்துதான் இன்றைய இந்த ஜும்ஆவிலும் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற, நம்முடைய குடும்ப திருமண வாழ்வில் இருக்கின்ற சில சீர்கேடுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அனுபவிவானாக. எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் கலாச்சார சீரழிவுகளிலிருந்தும் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துக்குவானாக. ஆமீன். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் ஒரு நீதமான நேர்மையான மனித இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய சட்டங்களை உடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய இந்த தீன் நீதமான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், மனிதனுடைய ஹலாலான ஆகுமான ஆசைகளோடு மனிதனுடைய இயற்கையான தேவைகளோடு ஒத்துப்போகக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இதனுடைய சட்டங்கள் மனிதனுடைய ஹலாலான ஆசைகள், இரண்டாவது ஹலாலான தேவைகள். இந்த ஹலாலான ஆசைகளோடும் ஹலாலான தேவைகளோடும் ஒத்துப்போகக்கூடிய, அதை மனிதனுக்கு சரியான பாதையில் அமைத்து தரக்கூடிய, அந்த ஆசைகளிலும் தேவைகளிலும் சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடிய சட்டங்களை உடையதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். பிற மதத்தின் சட்டங்கள் அப்படி அல்ல. பிற மதங்களை பொறுத்தவரை
அவர்களுக்கு என்று தனி சட்டங்கள் இருக்காது. மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்ட சட்டங்கள் தான் அவர்களுடைய மத சட்டங்களாக இருக்கும். பாதிரியார்கள் சொல்வதோ, போப்புகள் சொல்வதோ, துறவிகளும் சாமியார்களும் சொல்வதோ அதுதான் அவர்களுடைய சட்டங்களாக, அவர்களுடைய மதத்தின் அடையாளங்களாக, மதத்திலே பின்பற்றப்படுகின்ற கலாச்சாரங்களாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய சட்டத்தை வகுத்துக் கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல். முஸ்லிம்களுடைய சட்டத்தை தெளிவுபடுத்தி நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்டு அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள். மன இச்சையிலிருந்தும் சுய விருப்பங்களை மார்க்கத்திற்குள் நுழைத்து விடுவதிலிருந்தும், அல்லாஹ் விரும்பாததை அல்லாஹின் தீனில் சொல்லிவிடுவதிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى وَمَا يَنطِقُ عَنِ الْهَوَى إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى. الله تعالى அவன் நமக்கு அனுப்பிய அந்த தூதரை பற்றிய ஒரு தெளிவான சான்றிதழை நமக்கு வழங்குகின்றான். விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, உங்களது தோழர் வழி கெடவே மாட்டார், அவர் மன இச்சையின்படி நடக்கவே மாட்டார், சைத்தானின் வழிகளில் அவர் செல்லவே மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய வஹி இறை செய்திகளே தவிர வேறொன்றுமாக இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தான், அல்லாஹ்வுடைய நபியை பாதுகாத்தான். இதன் மூலமாக கண்ணியத்துக்குரியவர்களே, மாற்றார்களின் கலாச்சார சீரழிவிலே சிக்கி சமுதாயம் சீரழிவதிலிருந்து, சமுதாயம் வழிகாட்டல் இல்லாமல் திகைத்து விடுவதிலிருந்து, தங்களுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது, தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று திகைத்து தவறான வழியிலே செல்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமுதாயம் நாம். நம்முடைய பாதுகாப்பு எதிர்க்கிறது அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டது, தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது, அந்த நபியின் உம்மத்தாகிய நாமும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த நபியின் உம்மத்தாகிய, குர்ஆனுடைய உம்மத்தாகிய, அல்லாஹ்வுடைய இறுதி சமுதாயமாகிய நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அவனுடைய வேதத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அவனுடைய நபியின் வழிகாட்டுதலால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு அல்லாஹ்வின் சட்டங்களை பேணுவதிலே, அல்லாஹ்வின் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே. நம்முடைய பாதுகாப்பு குர்ஆனை வெறும் வேதமாக ஏற்றுக்கொள்வதில் இல்லை, வேதமாக ஏற்றுக்கொண்ட குர்ஆனை படித்து உணர்ந்து அதன் சட்டங்களை, ஹலால் ஹராமை பேணுவதிலே நமது பாதுகாப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்வியலை, அவர்கள் காண்பித்துக் கொடுத்த வழிகாட்டுதலை பின்பற்றுவதிலே, ஏற்று நடைமுறைப்படுத்துவதிலே, அவர்களுடைய சட்டங்களை செயல்படுத்துவதிலே, அவர்களுடைய வழியிலே வாழ்வதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறது. மார்க்கத்தை உடைக்கும் போது, மார்க்கத்தை விட்டு வெளியேறும் போது, மார்க்க சட்டம் வரம்புகளை மீறும் போது யார் மீறுகிறார்களோ அவர்கள் அழிந்தே தீர்வார்கள். ஒரு தனி மனிதன் மீறினால் அவனுக்கு அழிவு நிச்சயம், ஒரு குடும்பம் மீறினால் அந்த குடும்பத்திற்கு அழிவு நிச்சயம், ஒரு சமுதாயம் மீறினால் அந்த சமுதாயத்திற்கு அழிவு நிச்சயம், ஒரு நாடு, ஒரு சமூகமே அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறினால் அந்த நாட்டுக்கு அழிவு நிச்சயம். சுன்னத்துல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய நடைமுறை ولن تجد لسنة الله تبديلا அல்லாஹ்வுடைய இந்த நடைமுறைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நபியே நீர் காணவே மாட்டீர். وكم من قرية عتت عن أمر ربها ورسله فحاسبناها حسابا شديدا وعذبناها عذابا نكرا அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்கிறார் எத்தனையோ ஊரார்கள் وكم من قرية எத்தனை ஊர் எத்தனை நாடுகள் அட்டத் அன் அம்ரி ரப்பிஹா தன்னுடைய இறைவனின் கட்டளையை மீறின தங்களது தூதர்களுக்கு மாறு செய்தன அல்லாஹ் சொல்கிறான் மிக கடுமையாக நாம் அவர்களை விசாரித்தோம் மிக கடுமையான வேதனையை கொண்டு அவர்களை நாம் தண்டித்தோம். அல்லாஹுடைய இந்த வசனம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட இந்த அல்லாஹுவின் வாக்கு இன்றளவிலும் உயிரோடு இருந்து இனி மறுமை வரை உயிரோடு இருந்து நம்மை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுவை நம்பக்கூடிய ஒரு மூமினின் உள்ளத்திற்கு மிகப்பெரிய அச்சத்தை அல்லாஹுவின் எச்சரிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த வசனம். என்று பெரியவர்களே, இன்றைய முஸ்லிம் சமுதாயம் தங்களது குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் காபிர்களோடு சேர்ந்து சேர்ந்து காபிர்கள் எதை அழகாக பார்க்கிறார்களோ அது அவர்களுக்கு அழகாக தெரிகிறது. காபிர்கள் எதை அசிங்கமாக பார்க்கிறார்களோ அது அவர்களுக்கு அசிங்கமாக தெரிகிறது. காபிர்களுக்கு எது பிடிக்குமோ அதற்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை விடலாம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அளவிற்கு பொதுவாக மனநிலை மாறி இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மிலே பல அழைப்பாளர்களுடைய சிந்தனையில் மார்க்கத்தை பேசக்கூடிய பல அழைப்பாளர்கள் தங்களை கல்வியில் தொடர்புடையவர்கள் இந்த மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்கள் என்று சொல்பவர்களே காபிர்களுக்கு ஏற்ப தங்களுடைய மார்க்கத்தை ஆல்டரேஷன் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களுடைய மார்க்கத்திலே சிலவற்றை எடுக்கக்கூடிய அளவிற்கு சிலவற்றை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களது மனநிலை மாறி இருக்கிறது என்றால் பொதுமக்களை பற்றி என்ன சொல்வது? நல்லா பாதுகாப்பான அந்த கலாச்சார சீரழிவு ஒன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே. நம்முடைய சமுதாயத்தில் விதவைகளாக இருப்பவர்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அதுபோன்று பெண்களே ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் விவாகரத்து ஆனாலும் அல்லது கணவனை இழந்தாலோ அவர்களை அப்படியே அடக்கி ஒடுக்கி அவர்களை வீட்டுக்குள் வைத்து அப்படியே கூட்டி அவர்களை சமுதாயத்திலே ஒரு இழிவான நிலையில் ஒரு அடக்கப்பட்டவர்களாக முடக்கப்பட்டவர்களாக சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்களாக அவர்களை அப்படியே மாற்றி அந்த வீட்டோடு அவர்களை அடைத்து விடுவது. ஒன்று, விவாகரத்தான பெண்களை மனம் முடிப்பதற்கு வாலிபர்கள் தயங்குவது அதை ஒரு தவறான செயலாகவும் அருவறுப்பான செயலாகவும், புதிதாக திருமணம் முடிப்பவர்கள் விவாகரத்தான பெண்ணை அல்லது ஒரு விதவையான பெண்ணை தேர்ந்தெடுப்பதை ஒரு இழிவான செயலாக, ஒரு கேவலமான செயலாக அல்லது தேவையற்ற ஒரு செயலாக பார்க்கக்கூடிய மனநிலை. விதவைகளை அதுபோன்று தலாக்கான பெண்களை அல்லது புலனா பெற்ற பெண்களை திருமணம் முடிப்பதிலே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருவறு, இது திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த வாலிபர்களுக்கு பெண் பார்க்கின்ற பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த நிலை அன்பிற்குரியவர்களே, இந்த மனநிலை முஸ்லிம்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த மனநிலையை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் என்றால் முழுக்க முழுக்க காப்பீடுகளிடமிருந்து பெற்றார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தில் நபியிடமிருந்து பெறப்பட்ட அந்த இஸ்லாமிய ஒழுக்க மார்புகளிலே என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் திருமணத்திற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண் மார்க்கம் பற்றுள்ளவளாக இருக்கிறாளா என்றுதான் பார்க்க சொன்னார்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிகாட்டுதலை இன்றைய சமுதாயத்திலே பின்பற்றப்படுகிறது. திருமணம் என்றால் ஒரு ஆணுக்கு திருமணமாகாத, அதாவது ஒரு கன்னி பெண்ணைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது என்றால், இது முழுக்க முழுக்க காபிர்களிடமிருந்து வந்த ஒரு கலாச்சாரம். இஸ்லாமிய வரலாற்றில் எங்கேயாவது இதற்கு ஆதாரம் கிடைக்கிறதா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி இருக்கிறார்களா? சஹாபாக்கள் தேடி இருக்கிறார்களா? ஏன் சஹாபாக்களே எத்தனையோ வாலிபர்கள் முதல் திருமணமாக விதவையான பெண்களை தேர்ந்தெடுத்தார்களே, தலாக் விடப்பட்ட பெண்களை தேர்ந்தெடுத்தார்களே, தங்களை விட வயது மூத்த பெண்களை தேர்ந்தெடுத்தார்களே. இப்படியெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றிதழ்கள் இருக்க, வரலாற்று ஆதாரங்கள் இருக்க, இன்று நம்முடைய கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கிறது? ஒரு ஆணுக்கு திருமணம் என்றால் அவனுக்கு ஒரு கன்னி பெண் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு கன்னி பெண்ணை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களிடத்திலே வாழ்க்கையிலே திருமணம் என்பது, வாழ்க்கையில் திருமணம் என்பது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு சடங்காக மாற்றப்பட்டு விட்டது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் நிக்காக என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அதோடு உன்னுடைய கதை முடிந்தது. உனக்கு கட்டி வைக்கப்பட்டவனோடு நீ வாழ்த்தி ஆக வேண்டும், உனக்கு கட்டி வைக்கப்பட்டவனோடு நீ வாழ்த்தி ஆக வேண்டும். காபில்களின் கலாச்சாரம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்வதை போன்று, கணவன் எப்படியோ ஒழுக்கம் இருக்கிறதா மார்க்கம் இருக்கிறதா அவனிடத்தில் என்ன பண்பாடு அதை பற்றியெல்லாம் அங்கே பேச்சு கிடையாது. திருமணமாகிவிட்டது வாழ்ந்தே ஆக வேண்டும். பெண் அவரிடத்தில் ஒழுக்கம் இல்லை மார்க்கம் இல்லை அவரிடத்தில் இஸ்லாமிய பண்பாடு இல்லை 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 உனக்கு கட்டிவிட்டது அவ்வளவுதான் நீ அவளை தலாக் விட முடியாது அவளை அவளோடுதான் நீ வாழ்ந்தாக வேண்டும் உன்னுடைய விதி அப்படித்தான் என்ற அளவிற்கு இன்றைய சமுதாயத்திலே காவிர்களின் கலாச்சாரத்தில் அடிமையாக அந்த தாக்கத்திற்கு ஆளாகி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாறியிருப்பதும், இன்று தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு மறுமணம் நடக்காமல் இருப்பது ஒரு காரணம். விதவையான பெண்களுக்கு மறுமணம் நடக்காமல் இருப்பது இதுவும் நடக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். சொல்வது புரிகிறதா அன்பிற்குரியவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முதலே வழிகாட்டுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரே ஒரு திருமணத்தை தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த திருமணங்கள் எல்லாம், ஒன்று விதவையான பெண்ணை மணமகளாக எடுத்தார்கள் அல்லது தலாக் விடப்பட்ட பெண்ணை மணமகளாக தேர்ந்தெடுத்தார்கள். பொதுவாக மார்க்கத்தை மறுமையை அறியாத மக்களிடத்திலே இருந்த அந்த ஒரு மன பக்குவத்தை அல்லது மன ஒரு எண்ணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு ஒழித்தார்கள். புதிதாக திருமணம் செய்யப்படக்கூடிய அந்த பெண் தான் தனக்கு இணக்கமாக இருப்பான். இன்னொரு ஆணோடு வாழ்ந்தவனை நான் எப்படி வாழ வைக்க முடியும்? இன்னொரு ஆணோடு குடும்பம் நடத்தியவள் என்னோடு எப்படி விசுவாசமாக குடும்பம் நடத்துவாள்? இன்னொரு ஆணோடு வாழ்க்கை பட்டவள் அவளிடத்திலே நான் எப்படி முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் மார்க்கத்தை அறியாத மறுமையை அறியாத வீணர்கள் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார்களே, யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கொடுத்தார்கள், தங்களது மணமகள்களாக யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள்? இன்றைய கலாச்சாரத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கே பலருக்கு மனம் வருவதில்லை, பலர் பேசினாலும் அதை கேட்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கூட கேட்பவர்களுக்கு கேட்கின்ற மக்களுக்கு மனம் வருவதில்லை, முகம் சுழிக்கின்ற அளவிற்கு அவர்களது நிலை மாறுவதை பார்க்கிறோம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பு அவர்கள் 25 வயதாக இருந்தபோது அவர்கள் தங்களுக்கு மணமகளாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். யாரை? தங்களை விட 15 வயது மூத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலை, அதற்கு முன்பு 2 முறை திருமணமாகி கணவனை இழந்த விதவையாக இருக்கிறார்கள். அந்த 2 கணவனின் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகளும் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாலிப வயதிலே, அரபு உலகத்திலே 20 வயதிலிருந்து அல்லது 18-17 வயதிலிருந்து ஆண்கள் திருமணம் முடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரங்களில் 15 வயதிலே திருமணம் முடித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சூழ்நிலையோ 25 வயதை எட்டிவிடுகிறது. அப்போது அவர்கள் தனக்கு மணமகளாக தேர்ந்தெடுப்பது யாரை? ஹதீஜா என்ற அந்த பெண்மணி. 2 முறை கணவனை இழந்த ஒரு விதவையான பெண்ணை, பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 40 வயது. யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. இந்த கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய காபிர்களின் கலாச்சாரத்திலே வாழ்கின்ற நம்முடைய மனநிலை எப்படி என்றால், வயது மூத்த பெண்களாக இருந்தால் அவர்களை அம்மாவாக மதிக்க வேண்டும், அக்காவாக மதிக்க வேண்டும். இப்படி ஒரு மனநிலையை போட்டு திருமண வாழ்க்கை என்ற அந்த பந்தத்திலிருந்து, திருமணம் என்ற அந்த உறவு நடைபெறுவதிலிருந்து சமுதாயத்தை முற்றிலுமாக சீரழித்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்கிறார்கள். கதீஜா மரணித்து விட்டார்கள். சவுதா ரலியல்லாஹு அன்ஹா முந்தி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய கணவனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் சக்ரான், நபியுடைய தோழராக இருந்தவர், ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். திரும்ப வருகிறார்கள், சவுதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவனால் இறந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நண்பர் யார்? சக்ரான். முந்தி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மூத்த தோழர்களே ஒருவர். பயணங்களின் சோதனை, அந்நிய நாட்டிலே வாழ்ந்த சோதனை, காபிர்களின் கொடுமை, இந்த கொடுமையினால் ஒரு பக்கம் மனைவி, அந்த நேரத்தில் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 66 வயது, சக்ரான் அவர்களால் தாங்க முடியவில்லை. அந்த கொடுமையிலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் மணமகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கை தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதாவை தங்களுடைய மணப்பெண்ணாக, தங்களுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட ஏறக்குறைய 13 அல்லது 14 வயது குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் விரும்பி இருந்தால் கூட அவர்கள் கன்னி பெண்களை மனம் முடித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது தேர்ந்தெடுத்தது யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு விதவையானது, விதவை மட்டுமல்ல, வாழ்க்கையிலே அதாவது எனது உம்மத்துடைய வயது 60-70 வரை, என்னுடைய உம்மத்தின் வயது 60-70 வரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே அந்த 60-ஐயும் தாண்டி 66-வது வயதிலே நுழைந்த ஒரு பெண்ணை தனது மணமகளாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து இந்த சமுதாயத்திற்கு என்ன வழிகாட்டுகின்றார்கள்? இந்த சமுதாயத்தில் உள்ள விதவைகளுக்கு வாழ்க்கை அளியுங்கள், விதவைகளை காப்பாற்றுங்கள். ஒரு விதவையின் சாபம், ஒரு விதவையின் மனக்குமுறல், அது எவ்வளவு பயங்கரமான அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த சமுதாயத்திற்கு வரவழைத்து தரக்கூடியது தெரியுமா? இருக்கின்றவர்கள், ஒரு பெண் இன்று நான் விதவையாக இருக்கிறேன், எனக்கு திருமணம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைய சமுதாயம் பெண்களை வைத்திருக்கிறதா? பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்திருக்கிறதா? இன்று ஏன் மாற்றார்கள் காப்பிர்கள் முஸ்லிம்களை பார்த்து? இவர்கள் பெண்களை அடிமையாக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய மார்க்கத்திலே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, இவர்கள் பெண்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பெண்களின் மீது அராஜகம் செய்யக்கூடியவர்கள் என்று நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்களே, நமது மார்க்கத்தில் இருக்கின்ற குறையா அல்லது மார்க்கத்தை பின்பற்றுபவர்களிலே இருக்கின்ற குறையா யோசித்து பாருங்கள். தீனிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே அடிப்படையில் அதற்கும் எந்த விதத்திலும் குறையில்லாமல் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு ஆணை ஹலாலான முறையிலே வளர்ப்பதற்குண்டான உரிமையை இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது. பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாவிடத்தில் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனது தந்தை என்னை மனம் முடித்து வைக்கிறார். யாருக்கு? அவருடைய சகோதரருடைய மகனுக்கு. ஆனால் எனக்கு இந்த திருமணத்தில் எந்த விதமான விருப்பமும் இல்லை, நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதரே கேள்வியை பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை பாருங்கள். இன்று நாம் நம்முடைய பெண்களுக்கு இந்த ஹலாலான உரிமைகளை கொடுக்காத காரணத்தினால்தான் இன்றைய நமது பெண்கள் படி தாண்டுகிறார்களே, குடும்பம் வேண்டாம், சமுதாயம் வேண்டாம் என்று வெறுத்து விலகுகிறார்களே. அதற்கு என்ன காரணம்? ஆண்களாகிய நாம் இந்த சமுதாய பெண்கள் மீது திணித்திருக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக, அவர்களுடைய விருப்பு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, ஏற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அவர்கள் மீது சுமத்துகின்றோமே, இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே. ஹன்சா பின்தான் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தந்தை மனம் முடித்து வைத்திருக்கிறார். யாரை? எனக்கு அந்நியரை அல்ல, அவருடைய சகோதரருடைய மகனை எனக்கு மனம் முடித்து வைத்திருக்கிறார். நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்ணே உனக்கு என்ன விருப்பம்? எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது நடைபெற்ற திருமணம் திருமணமே அல்ல, நீ ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, அவன் திருமணம் முடித்தேன் என்று சொல்லி சாட்சிகள் வைக்கப்பட்ட இந்த திருமணம் எப்போது உனது விருப்பம் இல்லாமல் நடந்ததோ இது திருமணமே அல்ல. நீ தலாக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ குலா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த திருமணமே செல்லுபடியாகாது. நீ விரும்பியவரை தேர்ந்தெடுத்து மனமுடித்துக் கொள், நீ விரும்பியவரை சேர்ந்து மனமுடித்துக் கொள். ஒரு வழி, ஒரு பெண்ணுடைய வழி, பெண் மீது இருக்கின்ற அந்த விலாயத்தை, பெண் மீது தனக்கு இருக்கின்ற அந்த பாதுகாக்கின்ற அந்த உரிமையை எப்போது மீறுகிறாரோ அப்போது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உரிமையை அவர் பாழாக்கிக் கொள்கிறார். அந்த உரிமை அவர்கள் வந்து பறிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு அந்த பெண் தான் விரும்பக்கூடிய ஒழுக்கமுள்ள தனக்கு மனதிற்கு விருப்பமான ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அவரை முஸ்லிம்களுடைய தலைவரின் முன்னிலையிலே திருமணம் முடித்துக் கொள்வதற்குண்டான அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார்கள். சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அவர்கள் வயது என்ன? 66 வயது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார்கள். அவர்களோடு வாழவில்லையா? 66 வயதை அடைந்த ஒரு பெண்ணோடு எப்படி வாழ முடியும் என்று யோசித்தார்கள். வாழ முடியும் சகோதரர்களே, வாழ்வதற்கு தேவை வாலிபம் அல்ல, வாழ்க்கையிலிருந்து தடுக்கக்கூடியது வயோதிகம் அல்ல, வாழ்க்கையிலிருந்து தடுக்கக்கூடியது மனம் சகோதரர்களே. அந்த மனதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏற்ப மாற்றினால் ஒரு வயோதிகத்தை அடைந்த ஒரு ஆணும், வயோதிகத்தை அடைந்த ஒரு பெண்ணும் கூட ஒரு வாலிபர்களை விட, வாலிப தம்பதிகளை விட மிக அழகான முறையிலே வாழலாம். எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண்களை மனம் முடிக்கின்றார்கள், வாலிப பெண்கள் வாலிப ஆண்களை மனம் முடிக்கின்றார்கள், வாழ்ந்து விட்டார்களா? மனம் இல்லை அங்கே. அங்கே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரிவதில்லை. குடும்பம் எப்படி, சமூகம் எப்படி, மனம் எப்படி, அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துவது, கணவனை மனைவியை எப்படி திருப்திப்படுத்துவது என்ற ஒழுக்க மார்புகள் கடமைகள் தெரிவதில்லை. அவர்கள் வாழ்கிறார்களா? காலையிலிருந்து மாலை வரை சண்டை, மாலையிலிருந்து காலை வரை சண்டை. திருமண வாழ்க்கை என்பது அன்புகளை பரிமாறிக் கொள்வதற்கா அல்லது சண்டைகளை பரிமாறிக் கொள்வதற்கா? இதுதான் இன்று நடக்கிறது. திருமணத்தை தடுக்கக்கூடியது, திருமண வாழ்க்கையிலே கசப்பை ஏற்படுத்தக்கூடியது வயது அல்ல என்று கூறியவர்களே, மனிதனுடைய மனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதிலே ஒரு மணமகனாக மாறுகிறார்கள் என்றால் அது எதன் மூலமாக? அவர்களுடைய மனம். 66 வயதிலே கணவனை இழந்த பிறகு கூட மணமகனாக மாறுகிறார்கள் என்றால் அது என்ன? அவர்களுடைய மனம். மனத்தை தேர்ந்துகின்றார்கள், கல்வை தேர்ந்துகின்றார்கள். இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணு விதவையாகிவிட்டார், அதுவும் இந்த வயதிலே. ஏன், 40 வயதிற்கு பிறகு விதவையானால் கூட அந்த பெண்ணுக்கு சமுதாயத்தில் திருமணம் நடக்குமா? 50 வயது 60 வயது ஒரு பெண் விதவையானால் அவர்கள் யாராவது மனம் முடிப்பார்களா? இந்த சமுதாயத்தை யோசித்து பாருங்க. என்னங்க கிழவிய கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? எப்படி பேசுவார்கள்? யாரை யார் கிழவி என்று முடிவு செய்வது? என்ன வார்த்தையை பேசுகின்றார்கள்? என்ன வார்த்தை இது? எங்கிருந்து வந்த வார்த்தை இது? காற்றுகளின் கலாச்சாரத்தில் அங்கே பார்க்கப்படக்கூடிய ஒன்று ஈமான், அங்கே பார்க்கப்பட்ட ஒன்று தக்வா, அங்கே பார்க்கப்பட்ட ஒன்று ஒழுக்கங்கள், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து 4 பெண் பிள்ளைகள், 2 அல்லது 3 ஆண் பிள்ளைகள் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இந்த 4 பெண் பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள். இந்த 4 பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்குண்டான, பக்குவப்படுத்துவதற்குண்டான ஒரு மணமகளை, 66 வயதுடைய ஒரு மணமகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு அழைத்து வந்து தாங்களும் மனைவியாக அந்த மனைவியிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கும் இறந்துவிட்ட தங்களது தாய்க்கு ஒரு பகரமாக ஒரு சிறந்த தாயை கொடுக்கின்றார்கள். இன்று பலர் பேசுவார்கள், மனைவி இறந்து விட்டால் சில கணவன் சொல்வார்கள், என்னுடைய மனைவி மாதிரி யாரும் வரமாட்டாங்க, என் மனைவியுடைய ஸ்தானத்தில் நான் யாரையும் வைத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி எனக்கு பணிவிடை செய்தது போன்று யாரும் செய்ய மாட்டார்கள், எனவே நான் திருமணமே முடிக்க மாட்டேன். அதுபோன்று சில முட்டாள் பெண்களும் பேசுவார்கள், கணவன் இறந்து விட்டால் என் கணவன் மாதிரி எனக்கு வருமா, நான் வேறு ஒரு திருமணம் முடிப்பதா, என் கணவன் கொடுத்த பிரியத்தை அன்பை வேறு யார் எனக்கு கொடுக்க முடியும், ஒரு அந்நிய ஆணோடு நான் எப்படி வாழ முடியும்? பேசும் இந்த வார்த்தையில் அந்த விபரீதத்தை பாருங்கள். அந்நிய ஆணோட உன்னை வாழச் சொன்னது திருமணம் முடித்து கணவனோடு உன்னை வாழச் சொல்கிறது. எப்படி ஒரு நீ முதல் திருமணத்தில் ஒரு அந்நிய ஆணைத்தானே மணமகனாக தேர்ந்தெடுத்தாய், ஈஜாப் கபூலின் மூலமாக உன்னுடைய மணமகனாக உன்னுடைய கணவனாக நீ ஆக்கிக் கொண்டாய், உன்னுடைய கணவனோடு வாழ என்று சொல்கிறோமே தவிர எப்படி சொல்லவில்லை? அந்நிய ஆணோடு வாழ என்று சொல்லவில்லை. ஆனால் திருமணம் முடிக்க மாட்டார்கள், எல்லா அந்நிய ஆண்களோடும் பேசிக் கொள்வார்கள். திருமணம் அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். இத்தனை குடும்பங்கள் இதை பார்க்கிறோம், விதவையான பெண்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய சாட்சாக்கள் குடும்பத்திலோ, தன்னுடைய சாட்சிகள் குடும்பத்திலோ, தன்னுடைய உறவுகளில் உள்ள எல்லா ஆண்களோடும் பழகுவார்கள். இன்னும் இந்த கலாச்சார சீரழிவிலே அவர்களில் சிலரோடு அவர்களுக்கு தனிமையின் பழக்கமும் ஏற்பட்டுவிடுகிறது. அதெல்லாம் தகித்துக் கொள்வார்கள், சீரழித்துக் கொள்வார்கள். ஆனால் திருமணம் என்று பேச்சு வந்துவிட்டால் ஒரு கேவலமான பேச்சாக, அதை ஒரு அவமானமாக என்ன பேசிவிட்டார் கல்யாணமா? இன்னும் சில இடங்களிலே பிள்ளைகள் தங்களது தாய் மனம் முடிப்பதற்கு எதிரியாக இருக்கிறார்கள் இல்லையா? எங்களுடைய அத்தாவுடைய ஸ்தானத்தில் யாரையாவது நீ கொண்டு வந்தா உன்னை கொலையே பண்ணிவிடுவோம். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் ஹஜ் உம்ரா செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாம். எங்களுடைய தாயின் ஸ்தானத்திலே நீங்கள் யாரையாவது கொண்டு வந்தால் உங்களை சும்மா விட மாட்டோம். ஒரு ஊரில் நடந்த செய்தி, இருந்த சம்பவம், முதிய வயதிலே தாய் இருந்து விடுகிறார், தந்தை நல்ல திருகாத்திரமானவர், திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். போராட்டம் நடக்கிறது, சண்டை சக்கர ஒவ்வொரு ஆண்டு 2 ஆண்டு நடக்கிறது. கடைசியாக பஞ்சாயத்து செய்து இவருக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்பதற்கு பல பேர் பேசி பிள்ளைகளை சமாதானப்படுத்துகிறார்கள். பாருங்கள், தந்தையின் உரிமை பாதுகாக்கப்படுவதை பாருங்கள். சரி, பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நிபந்தனையில் ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? பிள்ளைகள் தங்களது தந்தை மனம் முடிப்பதற்கு தாய் இறந்ததற்கு தாயை வச்சுக்கிட்டு இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது, நான்கு திருமணங்களை முடித்து சந்தோஷமாக வாழு என்று, உனக்கு தேவை என்றால் ஹலாலான முறையிலே மனம் முடித்து வாழு என்று. சரி, அதையும் நீங்கள் அனுமதிக்கவில்லை. அந்த பெண் வயோதிகத்திலே இருந்தோ நோயிலே இருந்தோ பல ஆண்டுகள் கழித்து இறந்து விடுகிறார். அதற்கு பிறகாவது அந்த ஆண்மகனுக்கு அவருடைய ஹலாலான ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழி இருக்கிறதா என்ன நடக்கிறது பாருங்கள். சரி, மனம் முடிக்கலாம், ஆனால் அதற்கு முன்பு நாங்கள் உங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்வோம். யாரு யாரு தந்தையை பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். எதற்கு தெரியுமா? உங்களுடைய ஆண்மையை நீக்கிவிடுவது. வலுக்கட்டாயமாக அந்த தந்தை ஆஸ்பத்திரிக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். அவருக்கு அங்கே ஆண்மை போக்கப்படுகிறது. ஏன்? அவர் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. வரக்கூடிய பெண்ணுக்கு அவர் குழந்தை கொடுத்து விடக் கூடாது. அந்த குழந்தை எங்களது சொத்திலே பங்கு கேட்கக்கூடியதாக மாறிவிடக் கூடாது. அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக தந்தைக்கு ஆண்மை நீக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதை சமுதாயம் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த பிள்ளைகளை தடுப்பதற்கோ அந்த வயோதிகருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கோ யாரும் இங்கே தயாராக இல்லை. எல்லாம் எப்படி இன்றைய நமது சமுதாயத்தில் யாருக்கு என்ன நடந்தால் என்ன, நம்ம வீட்டு பிரச்சனையா, நாம் ஏன் தலையிட வேண்டும்? சமுதாயத்தில் அண்டை வீட்டில் என்ன நடந்தால் என்ன, என்ன கொடுமை நடந்தால் என்ன, சமூகத்தில் தெருவில் என்ன கொடுமை நடந்தால் என்ன, யாரும் எதையும் கேட்பதற்கு தயாரில்லை. என்னது பற்றி போனதா, என்னுடைய குடும்பத்தில் நடந்ததா, தனக்கு நடந்தால்தான் வலிக்குமே தவிர தனது சமுதாயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை தனது பிரச்சனையாக உணரக்கூடிய அளவுக்கு ஈமானிய உணர்வுகள் நமக்கு இருக்கிறதா? ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அண்டை வீட்டில் உள்ளவன் பசியாக தூங்கும் போது, அண்டை வீட்டில் உள்ளவன் பசியாக தூங்கும் போது நாம் வயிறார சாப்பிட்டு விட்டு தூங்கினாலே பூமி இல்லை என்று அல்லாஹ்வுடைய சுத்தத்தாரர் சொன்னார்களே, நமது அண்டை வீடுகளிலே நமது தெருக்களிலே இப்படி அநியாயம் நடக்கின்றன, அராஜகங்கள் நடக்கின்றன. வயோதிகர்கள் மீது, பெண்களின் மீது, குழந்தைகளின் மீது, சமுதாய மக்களின் மீது. ஆனால் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் மீறினால் என்ன, எந்த அளவு மீறினால் என்ன, எனக்கு என்ன, அதை பற்றி நான் நன்றாக இருக்கிறேனா என்று எப்படி நம்ம ஈமானுள்ளவர்கள் என்று சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் வைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தேர்வு இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக ஆயிஷாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுகின்றார். நீங்கள் இந்த பெண்ணை மனம், இந்த பெண்ணை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆறு வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கின்றார்கள். ஒன்பது வயது அவர்கள் பாலியலாகி உடல் திடகாத்திரம் அடைந்து விட்ட போது பெண்கள் அதற்கு சாட்சி சொன்ன போது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை மதீனாவிலே முதலாவது ஆண்டு தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் யார், உமருடைய மகள், இவருடைய கணவனாக ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு இவர் உஹத் போரிலே ஷஹீதாக இருக்கிறார். இந்த நபித்தோழர் உஹது போரிலே ஷஹீதாகி இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு தந்தை உமர், இவர்கள் முஸ்லிம்கள் என்றிருக்கிறவர்களே, இவர்கள் மூமின்கள், இவர்கள் குரானுடைய சமுதாயம், அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உரியவர்கள் என்று குரான் போற்றுகிறது என்றால் இவர்கள் செய்த அந்த தியாகத்தை, இவர்களுக்கு இருந்த அந்த மனப்பக்குவத்தில் ஒரு துளியையாவது இன்றைய சமுதாயத்தில் நம்மால் கொண்டு வர முடியுமா? என்ன செய்கிறார்கள்? நேரடியாக முதலாவது உஸ்மான் இடத்திலே செல்கிறார்கள். உஸ்மான், என்னுடைய மகள் ஹப்ஸா விதவையாகிவிட்டால், கணவர் உஹது போரில் இறந்து விட்டார், நான் ஹப்ஸாவை உனக்கு மனம் முடித்து வைக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். இன்று ஒரு தந்தை செய்வாரா? அதுவும் யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மகளோடு உஸ்மான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் என்ன செய்வோம்? உதாரணத்திற்கு ஒரு திருமணமான ஒரு பையனுக்கு, ஒரு வாலிபனுக்கு ஒருவர் சொல்கிறார், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் இரண்டாவது மனைவியாக நான் உங்களுக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இப்ப அந்த முதல் மனைவியுடைய தந்தைக்கு தெரிந்தால் என்ன சொல்வார்? ஏண்டா என் குடும்பம் என் மக வாழ்வது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டா உனக்கு எங்க வீட்டு அடிப்படை எப்படி தண்ணி ஏறி ஊத்துற எங்க குடும்பத்தை அழிக்க பார்த்துட்டியா, நாசமாக பார்த்துட்டியா என்ன பேசுவார்கள். கலவரமாக மாறிவிடும், வகுப்பாத கலவரம் அல்ல, குடும்ப கலவரமாக மாறிவிடும். இங்கே பேசுகிறார்கள் யார்? தந்தை தனது நண்பர் உஸ்மான் யார்? உமரை விட மூத்தவர்கள். உஸ்மானுக்கும் ஹம்சாவுக்கும் இடையே வயது எவ்வளவு தெரியுமா வித்தியாசம்? ஏறக்குறைய 30 வயதிற்கு மேல் வித்தியாசம். உஸ்மான் இடத்திலே சென்று கேட்கிறார்கள். உஸ்மான் சொல்கிறார்கள், எனக்கு இப்போது அதை பற்றி சொல்ல முடியாது என்று. அதற்கு பிறகு எங்கே செல்கிறார்கள்? தங்களது நண்பர் அபூபக்கரிடத்திலே செல்கிறார்கள். அபூபக்கரே, எனது மகளை உங்களுக்கு மனம் முடித்து வைக்க விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது நடக்குமா? ஒரு நண்பன் தன்னுடைய மகளை தன்னுடைய நண்பனுக்கு மனம் முடித்து வைப்பேன் என்று எங்கேயாவது வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது அப்படி நம்முடைய வரலாற்றிலே பார்க்கிறோமா? அதுவும் யார்? ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹிக்கும் அபூபக்கருக்கும் இடையே வயது 2 வயதுதான் வித்தியாசம். உமரை விட மூத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே ஒரு தந்தை தனது 21 வயது மகளுக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கிறார். எந்த வயதிலே? தந்தையை விட மூத்த வயது. யாரை விட? பெற்றெடுத்த தந்தை இருக்கிறார்களவா, அவரை விட மூத்த வயது யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவரிடத்தில் கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து திருமண பந்தம் பேசி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து வந்தவுடன் உமருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்தில் உமர் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உஸ்மானிடத்திலே கேட்டேன், அவர் பதில் சொல்லவில்லை. அபூபக்கரிடத்திலே கேட்டேன், அவர் பதில் சொல்லவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள். உஸ்மானுக்கு மன்னிக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பத்ர் போருடைய நேரத்தில் இறந்திருக்கிறார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மனைவி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உமரே, உஸ்மானுக்கு உங்களது மகளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் கொடுப்பான். உஸ்மானுக்கு உங்களது மகளை விட சிறந்த ஒரு பெண்ணை மணமகளாக கொடுப்பான். உங்களுடைய மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த மணமகனை கொடுப்பான். உங்களுக்கு புரியவில்லை, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையே. அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பேசி அனுப்புகிறார்கள். எப்படி சந்தோஷமாக இருக்கும் உமருக்கு! அங்கே திருமணம் நடக்கும். தன்னுடைய தோழர்களிலே ஒருவர், அவருடைய கணவர் தன்னுடைய தோழர்களிலே ஒருவர், அவர் போரிலே கொல்லப்பட்டு விடுகின்றார், அவர் போரிலே ஷஹீதாகி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரின் மீது கொண்டுள்ள உண்மையான நேசம் அந்த தோழரின் மனைவிக்கு வாழ்க்கை தருகிறார்கள். இங்கே பல கோணங்களிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்று ஒரு சமுதாய தலைவர் இப்படி செய்தால் என்ன சொல்வார்கள்? ஒரு சமுதாய தலைவர், ஒரு சமுதாயத்திலே முன்னோடியாக இருப்பவர், வழிகாட்டியாக இருப்பவர், தன்னுடைய நண்பர் ஒருவருடைய மனைவியை அவர் இறந்து விட்ட பிறகோ அல்லது அவர் தலாக்கி விட்ட பிறகோ அவர் அந்த பெண்ணை மனம் முடித்தால் இன்றைய சமுதாயம் என்ன சொல்லும், இன்றைய சமுதாயம் என்ன பேசும்? சரி, அப்படி முடித்துக் கொள்வதற்குத்தான் தயாரான தலைவர்கள் இருக்கிறார்களா? கொடுக்கலாம், 5,000 ரூபாய் கொடுக்கலாம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம். பணத்தை கொடுத்து என்ன, வாழ்க்கையை யார் கொடுப்பது அந்த பெண்ணுக்கு? அதுதான் இங்கே கேள்வி சகோதரர்களே. ஒரு பணம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்துமா? ஒரு பணம் ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருந்து கணவன் கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? இன்றைய மக்களுக்கு எல்லாம் காசாக ஆகிவிட்டது, பணமாக ஆகிவிட்டது. உனக்கு என்ன கேடு? அதான் உனக்கு வீடு இருக்குது, வருமானம் வருது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொள்ள வேண்டியதானே, உனக்கு எதுக்கு திருமணம் சொல்கிறார்களா இல்லையா? உனக்கு என்ன தேவை? உனது கணவனோடு நீ வாழவில்லையா? நீ உனது கணவனுக்கோடு பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளவில்லையா? எனக்கு இனி உனக்கு என்ன தேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இந்த சமுதாயம் காவிர்களின் கலாச்சாரத்திலே சீரழிந்திருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்கள். நான் பேசக்கூடிய இந்த பேச்சுகளை உங்களிலே பல படமாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது ஏதோ தேவையில்லாத பேச்சாக எடுத்துக்கொள்ளாது சகோதரர்களே. சமுதாயத்திலே உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டிய, சீர்திருத்தப்பட வேண்டிய சீரழிவுகள் சகோதரர்கள். இந்த சமுதாயம் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவுகள், மானக்கேடுகள், இதனால் ஏற்படக்கூடிய ஆபாசங்கள், அசிங்கங்கள், அதன் பின்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த சமுதாயத்தின் மீது இறங்கக்கூடிய சாபங்கள், அல்லாஹ்வின் கோப பார்வைகள் மிக பயங்கரமானது. அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமது மூத்த சமுதாயத்தின் கலாச்சாரத்தின் பக்கம், அழகிய அந்த வழிகாட்டுதலின் பக்கம் நாம் திரும்புவதற்கு வழியிலே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த ஜும்மாக்களை பார்ப்போம். அப்போது கோடி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ் அல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தகஃபிருஹு. அஸ்தகஃபிருல்லாஹ்.